திருச்சிற்றம்பலம். மாணிக்கவாசக பெருமான் அருளு செய்த திருவாசகம் விளக்க உரை. தலைப்பு: கீர்த்தி திரு அகவல். வழங்குபவர்: சிவ எஸ் ராமலிங்கம் அவர்கள், திருச்சிற்றம்பலம்.
அதே போல நம்முடைய அண்ணன் தம்பி தாய் இந்த மேல பத்தி உபசாரம் பண்ணி இருக்கிறா, அவங்க மேல பிரிய வைக்கிறான் பக்தி பண்ற நியாயம் தான். கடவுள் நமக்கு என்ன பண்ணி இருக்கிறாரு, கடவுள் எங்க இருக்கிறாரு, நேரடியா அவர் செய்த உதவி ஏதாவது தெரியுதா என்றால் சாதாரண அறிவினால தெரியாது. எல்லா உதவியும் கடவுளாலதான் நடக்கும். உள்ள பறந்த உடனே தாய்க்கு என்ன சுரக்குது, பால் சுரக்கு. அது யார் சுரக்க வைக்கிறாங்க? கீழே இருக்கிற தண்ணி எடுத்துட்டு போய் மேலே உப்பு தண்ணி எடுத்துட்டு போய் நல்ல தண்ணீர் ஆக்கி கீழே கூட்டுது. தானா அது போகுமா, மேல தானா கீழே வருமா? அது யாரு செய்யறா? இப்ப இந்த உடம்பு எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த கண்ணு இருக்கு பாரு, எல்லாமே தசை பகுதி தான், எல்லாமே தசை எலும்பு நார்மல். இந்த கண்ணுல ஒளிய வச்சிருக்கிறானு, கண்ணுல ஒளிய வச்சிருக்கிறான், ஒளிய வச்சிருக்கிறான், கண்ணுக்குள்ள ஒளிய வச்சிருக்கிறான், ஒளிய வச்சிருக்கிறான். கண்ணு பாக்குது, கண்ணு பாக்குற மாதிரி காது பாக்க முடியாது, காது கேக்குது. இது ஒரு துவாரம் தான், இது ஒரு துவாரம் தான். இந்த துவாரத்து மூலமா கேக்குற ஆப்பில் பண்ணிருக்கிறானு. இந்த இதை விஞ்ஞானிகள் என்னும் கண்டுபிடிக்கல. விளங்குதா? இந்த காத்து வந்து பாரு, இந்த துவாரத்துல வர்றது இல்ல, இந்த மூக்கில தான் வருதா? வருது. சரி, வந்தவாக்கள் அப்படியே வெளியிலே போயிருச்சுன்னா போயிருவான். காத்து வெளியில வருது இல்லப்பா, அப்படியே போயிருச்சுன்னு வச்சுக்கோ, போயிருவான் பாரு. போன காத்து திருப்பி உள்ள வரும். இந்த 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 ஒரு உதவி நினைச்சு பாருங்க. இப்ப காத்த நம்ம தானா வெளியில விடல, தானா நம்மளா உள்ள இருக்கல, அப்படித்தானப்பா? இயல்பா போயிட்டு இருக்குது, வந்துகிட்டு இருக்குது, வந்துகிட்டு இருக்குது, போயிட்டு இருக்குது. தூங்கையில வாங்குகிற மூச்சு சுழி மாறி போனாலும் போச்சுன்னு ஓட ஒரு பாட்டு. இப்ப இந்த சுவாசம் இது எங்க இருந்து ஆரம்பிக்குது, எங்க எப்படி போகுது, எப்படி வருதுங்கிறது நமக்கு தெரியல. தானா அது போகுது, தானா வருது. இத யாரு இயக்குவோ நினைச்சா ஆச்சரியமா இருக்கும், ஆச்சரியமா இருக்கும். விளங்குதா? ஆக இதனால எல்லா நமக்கு கடவுளாலதான் கிடைச்சிருக்கு, எல்லாமே கடவுளாலதான் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். இத வந்து சாதாரண அறிவுடையவன் சிந்திக்க முடியாது. விளங்குதா? அதனால கடவுளாலேதான் இந்த உலோகத்துக்கு வந்திருக்கிறோம், இந்த உடம்பு கிடைச்சிருக்குது, வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். மன்னகத்தே வந்து வாழ செய்தாரே என்பது திருவாசகம். விளங்குற? ஆகையினாலே இப்படி கடவுளை உதவியே அறிந்து இது காண முடியாத கடவுள் செய்கிறது, கண்ணுக்கு காணாமல் இருக்கிற கடவுள் செய்கிறது. ஆகவே இப்படி கடவுள் உதவியே அறிந்து ஆக இவ்வளவு உபகாரம் செய்த கடவுளை நம்ம கும்பிடப்படாதா? கும்பிடறதானே வேற என்ன பண்றது? என்ன நேரம் வந்து வாங்கிட்டு போறாங்க? ஒண்ணும் இல்லை. சாமி கிட்ட கொண்டு போய் தேங்காவில வச்சோம்னாலும் எடுத்துக்கிட்டு வந்துடுறோம். அவன் திங்கிறது இல்லை, எடுத்துட்டு தானே வந்துடுறேன். முங்க வைக்கிறான், அதை வைக்கிறான், ஒண்ணும் திங்கிறது இல்லை. காட்டி விட்டு கொண்டாந்துடுறோம். நம்ம கிட்ட நேரா கடவுள் ஒன்னும் வாங்கிக்கிறது இல்லை, அவனுக்கு ஒண்ணும் வேண்டியது. அதனாலே இது எல்லாமே அண்டம் இயங்குவதும், அண்டம் அண்டம்னா உலகம், அண்டம் இயங்குவதும், இந்த பிண்டம் இயங்குவதும் யாராலே? கடவுள். சூரியன் வருவது யாராலே, சந்திரன் தெரிவது எவராலே என்பது கூட பாரதியார் பாட்டு. யாரால? கடவுளால். ஆகையினாலே இப்படி கடவுள் உதவியை அறிந்து, கடவுள் செய்கின்ற உதவியை நினைந்து, அந்த கடவுளை மன வாக்கு காயங்களாக நினைப்பது மனசால. அந்த கடவுள் எப்படிப்பட்டவர் என்கிற ஒரு சித்தாந்தத்தை, ஒரு முடிவை நமக்கு தெளிவா காட்டியது சைவ சமயம். கடவுள்னா பொதுவாக கடவுள் எல்லாரும் சொல்லுகிறார், எல்லாரும் சொல்லுகிறார்கள். அந்த கடவுள் இப்படிப்பட்ட தன்மையுடையது, இப்படிப்பட்ட சிறப்புடையது என்று தெளிவாக எடுத்து சொல்லுவது சைவ சமயம். சைவ சமய ஆச்சாரியர்கள், சைவ சமய குருமார்கள், சைவ சமய நூல். இதுலதான் அந்த கடவுள் இப்படிப்பட்டது என்று சொல்லி, உயிர்கள் வேறு, கடவுள் வேறு, கடவுள் இப்படிப்பட்டவர் என்றெல்லாம் சொல்லி எடுத்து காட்டுவது இந்த சைவ சமய நூல்கள். தேவாராதி திருமுறை, பன்னிரு திருமுறைகளும், சாத்திரங்களும், சிவ புராணங்களும், மற்ற என்ன ஏராளமா இருக்கும் நூலும். நூலும்னா ஏராளமா இருக்கும். நம்ம கற்றது கைமளவு, கல்லாதது உலகளவுங்கிற மாதிரி நம்ம படிச்சிருக்கிறது கடல்ல ஒரு கை தண்ணி எழுதினாப்புல, கடல்ல ஒரு கை தண்ணி எழுதுனா கடல் அள்ளிட்டோமா? அள்ளியட்டோம், கடல்ல அள்ளிட்டோம், ஒரு கை அள்ளிருக்கோம். அது மாதிரி இன்னும் விச்சை எவ்வளவு இருக்கா சொல்லி முடியுமா? அது மாதிரி நூல்கள். அதனால அப்படிப்பட்ட நூல்களிலே இந்த திருவாசகம் என்பது மிக உயர்ந்ததாய், மிக எளிமையாய், மிக அருமையாய், மிக எளிமையாய். கடவுள் அருளை நேரே கண்டு கடவுளத்துல உபதேசம் பெற்றுக் கொண்ட பிறகு பாடி பாடிய திருப்பெருந்துறையிலே குதிரை வாங்க வந்தவர் கடவுளத்துல உபதேசம் பெற்றுக் கொண்ட பிறகு பாடிய கடவுளத்துல பக்கத்துல உட்கார்ந்து அவர் மந்திரத்தை உபதேசிக்க அவருக்கு எல்லா விதமான ஆற்றலையும் கொடுக்க, அருளையும் கொடுக்க, அதன் பிறகு பாடப்பட்டது. அதனால இது தனிச்சிறப்புடையும். அப்படிப்பட்ட திருவாசகம் இப்பொழுது கீர்த்தி திருவகவல். இந்த நூல்கள் இல்லைன்னா உங்களுக்கு கடவுளை பத்தி எல்லாம் தெரியாது, தெரியுமா? தெரியாது. அதனாலே இந்த கீர்த்தி திருவகல் 91வது வரி, அது வந்து பல தலங்கள் இதுல சொல்லிட்டு வர்றார். அந்தந்த தலங்கள்ல இப்படி இப்படி எல்லாம் அருள் பண்ணினார் கடவுள் அப்படின்னு சொல்லிட்டே வந்து இப்ப குற்றாலத்துக்கு வர்றார். குற்றாலங்கிறது தெற்கே இருக்கிறது. அந்த குற்றாலத்தை பத்தி சொல்ற புறம்பயனில் அறம்பல அருளியும் குற்றாலத்துக்குரியா இருந்தும்னு சொல்றார். குற்றாலத்துக்குரியா இருந்துங்கிறது ஒரு சுவையான வரலாறு. குற்றாலம் என்பது பாண்டி நாட்டில் இருக்கிற மலைச்சாரலை உடையது. அகத்திய முனிவர் முனிவர்களிலே மிகச்சிறந்தவர். அவர் வந்து பல தலங்களை வணங்கிட்டு குற்றாலத்துக்கு பக்கமா போனார். குற்றாலத்துக்குள்ளே நுழைஞ்சிட்டார். நுழைஞ்ச போது அங்க இருந்தது முன்ன இருந்தது பெருமாள் நின்றுகிட்டு இருந்தாரு. இருந்தவர்கள் எல்லாம் வைணவர்கள்னா அவங்க நாமத்தை போட்டிருப்பாங்க. பெருமாளே பரம்பூர்னு சொல்றவங்க, பெருமாள் தான் கடவுள்னு சொல்றவங்க. இப்ப நம்ம சிவன் கடவுள்னு சொல்றோம் அல்லவா, அது போல சொல்லிக்கிட்டு இருக்கலாம். அதனால தப்பு இல்ல. அவங்க பாட்டுல அவங்க போகல போயிடலாம், நம்ம நம்ம பாக்கல போயிட்டு இருக்கலாம், தப்பு இல்ல. ஒருத்தர் மோசமா நினைக்கப்படாது, ஒருத்தர் சட்டை போட்டுக்க கூடாது. அவனுக்கு தெரிஞ்ச போதுல அவன் பத்தி பண்றா, நமக்கு தெரிஞ்ச நம்ம பத்தி பண்ணிட்டோம். ஆனால் வந்து இந்த அகத்தியர் இந்த குற்றாலத்துக்குள்ள போன உடனே அங்க திருமுற்றம்னு பேர் இந்த கோயிலுக்கு முன்ன திருமுற்றம். அங்க இருந்த வைஷ்ணவர்கள் இவரை கண்டார்கள். இவர் அதுல திருநீர் நிறைய பூசி உத்தராட்சம் போட்டுக்கிட்டு போனார். இதை பார்த்த உடனே அந்த வைணவர்களுக்கு பொறுக்கலை. இப்படி திருநீர் பூசிக்கிட்டு உத்தராட்சம் போட்டுக்கிட்டு ஊருக்குள்ள வரக்கூடாது, எங்க ஊருக்குள்ள சாப பூசலே வரக்கூடாது அப்படின்னு சொல்லி இவரை கடிந்து துரத்தி விட்டார். அவர் சொன்னார், நான் இந்த மாதிரி நீங்க எல்லாம் இருப்பீடா எனக்கு தெரியாம போச்சுப்பா, வந்திருக்கவே மாட்டேன். இவ்வளவு பெரிய பாவதாள் இருக்குதுன்னா, பாவதாள் இருக்குதுன்னா நான் வந்திருக்கவே மாட்டேன் அப்படின்ட்டு வெளியில வந்துட்டார். எனக்கு தெரியாம போச்சு, இவ்வளவு பெரிய பக்தர்கள் பெருமாளுக்கு அடிமையா இருக்கின்ற நீங்கள் இருக்கின்ற இடம் எனக்கு தெரியாம போச்சு அப்படின்ட்டு வெளியில வந்துட்டார். ஊருக்கு வெளியில வந்துட்டார். அப்படி வந்த முற்பாடு ஊருக்கு வெளியில வந்து என்ன பண்ணாரு, இவர் பாகவத வேஷம் பெருமாள் அடியவராக வைணவராக வேஷம் போட்டார். நாமத்தை போட்டு துளசி மாலையை போட்டா தீந்து போச்சு, இப்படி போட்டு உத்தராட்சம் போட்டா சிவனடியாரு, இப்படி போட்டு துளசி மாலையை போட்டா பெருமாள் அடியார் வைஷ்ணவர். அட நாமம் பெருசு பெருசா 12 நாமம். அவங்க நம்ம 16 இடத்துல பூசுவோம், அவங்க 12 நாமம் போடுறோம். 12 இடத்துல அவங்க நாமம், திருநீர் பூசுறது நம்ம 16 இடம். அப்படி போட்டுக்கிட்டு உள்ளே போனாரு. போனா நல்ல பழுத்த வைணவர் ஆயிட்டார், பழுத்த வைணவர். அந்த பாகவதால் இவரை கட்ட உடனே ஓடி வந்து எதிர் கொண்டு அழைத்து காலில் விழுந்து நமஸ்காரத்தை பண்ணி, பொறிவா வரணும், பாவதால் வரணும் வரணும் வரணும்னு அழைச்சிண்டு போய் உட்கார வச்சு அவளுக்கு வெட்டு பிரச்சார மரியாதை எல்லாம் பண்ண, இவர் நான் திகிரியிலே தரிசனம் பண்ணேன், அங்கே பழமுதிர் சூழலே தரிசனம் பண்ணேன், அழகரே தரிசனம் பண்ணேன், இப்போ இந்த பெருமாளே தரிசனம் பண்ணலாம்னு வந்திருக்கேன்னார் அப்படின்னு சொன்னாங்க. அவளுக்கு ரொம்ப நல்லா தரிசனம் பண்ணுங்கோ அப்படின்னு உள்ள விட்டான். சுவாமிக்கு திருமஞ்சனம் பண்ணணும், பெருமாளுக்கு திருமஞ்சனம் பண்ணணும், அதனால திருமஞ்சனத்துக்கு வேண்டிய பொருள்கள் எல்லாம் கொண்டு வாங்கினார். எல்லாம் பறந்து புது வைணவர் வந்திருக்காரு, பிரமாதமா இருக்காரு அப்படின்னு சொல்லி திருமஞ்சனங்கள் வாழும் மற்ற பொருள்கள் அபிஷேக பொருள் அலங்கார பொருள் பத்திர எல்லாம் நிறைய கொண்டாந்து வச்சான். கொண்டு வந்து வச்சு திரைய போட்டுக்கிட்டாரு. நான் சுவாமி திருமஞ்சனம் பண்றவர்கள் நீங்க வெளியில இருங்க அப்படின்னு சொல்லி திரைய போட்டு உள்ள உட்கார்ந்தார். உள்ள உட்கார்ந்து தயாரம் பண்ணார். சிவபெருமான தியானம் பண்ணார். சிவபெருமான தியானம் பண்ணி பெருமாள் தலையிலே கைய வச்சாரு. பெருமாள் தலையில கைய வச்சாரு. குருகு 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 சிவலிங்கம் ஆக்கி விட்டார். சிவலிங்கம் ஆக்கி விட்டாருப்பா. குருகு குருகு குருகுன்னு சொல்லி பெருமாளை சிவலிங்கமாக மாத்தி விட்டார். அப்படி மாத்தின உடனே திரையெடுத்தா சிவலிங்கம் ஆகிட்டார். இவன் ஏதோ இந்த சாம்ப பூசனை வந்தா முதல்ல போனவன்தான் இப்படி வந்துருக்கான், நம்மளை ஏமாத்தி விட்டான், பெருமாளை நம்ம பெருமாளை இப்படி சிவலிங்கம் ஆக்கி விட்டான் அப்படின்னு சொல்லி அந்த வைணவர்கள் எல்லாம் இவர் மேல அடிக்க துன்புறுத்த புறப்பட்டார்கள். உடனே ஒரு தற்பய சக்கரமா சுத்தி விட்டார். அகத்தியர் சுத்தி விட்டா ஒவ்வொருத்தனையும் துரத்து துரத்து துரத்தி அவன் தப்ப முடியாம கடலு கங்கு ஓடிவிட்டான். அதனாலே அப்படி அந்த குற்றாலத்தில இருந்த பெருமாளை குறியாக, குறி என்றால் அசிவலிங்கம், குறி என்றால் சிவலிங்கம், அருட்குறின்னு சொல்லணும். குறிகளும் அடையாளமும் கோயிலும் என்பது அப்பர் தேவாரம். அதனால பெருமாளை சிவமாக ஆக்கிய சிவலிங்கமாக ஆக்கிய அந்த தலம் அந்த குற்றாலத்து குறியாயிருக்கும். பெருமாளுக்கு ஆசை எப்படி இருக்கும்னா எப்ப சிவமாகவும்னு தான் அவருக்கு ஆசையா இருக்கும். அகத்தியன் மூலமா சிவமாயிட்டார், இல்லைன்னா அவருக்கு அப்படி வருவாரு. விந்தமலையவே அடைக்கணும். விந்தமலை எவ்வளவு அவசரம் இருந்துச்சு, விந்தமலை அது தலையில கையை வச்சு கீழே பாதாளத்துல வச்சு அகத்தியர் அவ்வளவு பெரிய கட்டிக்கார். குற்றாலத்து குறியாயிருந்த இதுக்கு மேல சொல்றாரு அந்தமில் பெருமை அழல் உருக்கரம். அந்தமில் பெருமை பரமேஸ்வரனுடைய பெருமை முடிவு இல்லாத அந்தம்னா முடிவு அந்தமில்னா முடிவு இல்லாத பெருமையுடையவன். முடிவு இல்லாத பெருமையை உடையவன் கடவுள். முடிவு இல்லாத பெருமையுடையவன். இப்ப நம்முடைய பெருமை எல்லாம் முடிஞ்சிடும். நம்முடைய பெருமை இப்ப நல்லா இருக்கும் போதே பணம் இல்லாம போச்சுன்னு வச்சுக்க பெருமை இல்லாம போறோம். ஆள் போயிட்டான்னு வச்சுக்க ஒண்ணு உடனே இல்ல அதுல தீர்ந்துடும். அது முடிவு இல்லாதது. எது முடிவு இல்லாதது? கடவுளுடைய பெருமை முடிவில்லாதது. அந்தமில் பெருமை. அப்படிப்பட்ட பெருமையுடையவராய சுவாமி அழலுருக்கரந்து. அழலுரு என்பது அந்த கடவுளுக்கு இருக்கிற வடிவம். இயல்பான வடிவம் என்னவென்றால் சோதி வடிவம். அழல் என்றாலும் சோதி என்றாலும் சோதி வடிவம். கடவுள் சோதி வடிவம். அந்த சோதி வடிவம் என்ன பண்ணுதுன்னு கேட்டா உயிர்களுக்கு அருள் பண்ணுவதற்காக பின்னால் அந்த சோதியிலிருந்து உருவமாக வெளியில வரும். சோதியிலிருந்து உருவமாக தானே கடந்த சோதி கற்பனை கடந்த சோதி கருணையே உருவமாகி என்பது பெரிய குரல். சோதியாயிருக்கிற குருள் உருவமாக வருகிறது. அதுதான் சைவ சித்தாந்தத்துல முக்கியமான பகுதி. அவனுடைய இயல்பான வடிவம் சோதி வடிவம். ஆதியும் அந்தமும் இல்ல அரும்பெருஞ்சோதினு திருவம்பாவை தொடங்கும். அதனால அப்படி சோதியாயிருந்தா யாராலையும் அந்த கடவுளை வணங்க முடியாது. அந்த கடவுளை காண முடியாது. சோதியை காண முடியாது. சோதியை காண முடியாது. இந்த லைட்டை பார்க்க முடியுதான்னு சூரியனை பார்க்க முடியுதான்னு அந்த ஜோதி எவ்வளவு பவர் தெரியுமா? அந்த ஜோதி அது ஏது வாட்ஸ்அப்ல சொல்ல முடியுமா? அளவு கடந்தது. அளவிறந்த சூரி அலையில் ஜோதியம். அலையில் ஜோதியம் அம்பலத்து ஆடுவான். அப்படி அலைகள் சோதியனாய் இருக்கிறவன் தான் நமக்காக இறங்கி நமக்காக இறங்கி நம்மை கண்டு எல்லாரும் வழிபடட்டும் பாவா. அப்படியே இருந்தோம்னா ஒருத்தரும் நம்மளை காண முடியாது. சுந்தர வேடத்து ஒரு முதல் உருவு கையால் அழகிய திருமேனிய தரித்து சுந்தர சுந்தரம் அழகு சுந்தர வேடத்து ஒரு முதல் உருவு கொண்டு இந்திரஞ்சாலம் போல வந்தது. இந்திரஜாலம் போல இப்படி தானே சோதியாயிருக்கிற கடவுள் தானே கீழே இறங்கி வந்து அருளி உயிர்களுக்காக தான் வடிவம் எடுத்து கொண்டு வருது. இது சைவத்துல முக்கியமான ஒரு பகுதி. சுவாமி அருவமாயிருக்கிறார் உருவமாக இருக்கிறார் என்பது. அதுக்கு உதாரணம் சொல்லணும்னா உருவமாவல்லா கடவுள் அருளை பெற முடியாது. இப்ப இந்த நீராவி இருக்குது பார், நீராவி மேல போகும்போது எப்படி போகுது? உருவமா போகுதா அருவமாவா? அருவம். மேலே போகும்போது சூரியனுடைய கிரணத்தினாலே மேலே நீர் செல்லுகிறது. அருவமாக போகுது. போகுதா? மேலே போய் அது என்ன அது மேகமாக இருக்கிறது. மேகமா இருக்குதா வானத்துல? அது அரு உருவம். தெரியுதா? உருவமா நமக்கு புரியலையா? இருக்கிறது தெரியுதா? அரு உருவம். கீழே நீராக வரும்போது உருவம். கீழே நீராக வரும்போது உருவமா அருவமாயி போய் அரு உருவமாயி அப்புறம் உருவமா. இப்ப உருவமா கீழே வந்து இறங்கலைன்னா அந்த மேகத்தினால நமக்கு பயன் இல்லை. உருவமா வல்லேன்னு வச்சுக்க அந்த தண்ணீர் உயிர்கள் பயனை அடைய முடியாது. அது போல கடவுள் அருவமாக இருந்து அரு உருவமாகி உருவமாக விளங்குதா? அதனாலே கடவுளுக்கு அருவமும் உண்டு உருவம் உண்டு. பல சமயவாதிகள் அதால உருவ வழிபாடு செய்ய மாட்டான். அருவத்தை தான் வழிபாடு பண்றது. சோதிய வழிபாடு பண்றது. சோதி வழிபாடுன்னு நிக்குது இல்லவா? சில கூட்டங்கள் இருக்குது இல்லவா சோதி வழிபாடு? உருவத்தை ஒத்துக்கொள்வதில் சில சமயங்கள். அதனாலே இப்படி நம்முடைய சமயம் எப்படின்னா கடவுளுக்கு அருவமும் உண்டு உருவமும் உண்டு அரு உருவமும் உண்டு. இப்படி மூன்று வகை திருமேனி உண்டு. அப்படி உருவத்திருமேனியை கொண்டு வந்து உலகத்துல பக்குவம் உள்ள ஆன்மாக்களுக்கு அருள் பண்றது. அப்படி பக்குவம் உள்ள ஆன்மாக்களுக்கு அருள் பண்றதுன்னு சொன்னா அந்தந்த ஆன்மாக்கள் எந்த நிலையில இருக்கிறார்களோ எந்த தன்மையில இருக்கிறார்களோ எந்த பக்குவத்தில் இருக்கிறார்களோ அதற்கு தகுந்தாறு போல போய் அந்த பக்குவத்துக்கு தகுந்தாறு போல அந்த தன்மைக்கு தகுந்தாறு போல வேடம் கொண்டு போய் வேடம் கொண்டு போய் அவர்களுடைய தன்மையே தன்னுடைய தன்மைக்குள்ள ஒடுக்கி விடுவோம். இது உங்களுக்கு புரிஞ்சு முடியாமையும் அவருடைய தன்மையை தன்னுடைய தன்மைக்குள்ள வந்து மறைத்துக் கொள்வது. அதை எப்படின்னு கேட்டா இப்ப திருநீலகண்ட நாயனார்னு ஒருத்தர் இருந்தார். இருந்தார்ல, எங்க இருந்தாரு? சிதம்பரத்துல. அவருடைய தன்மை என்னன்னு கேட்டா கூடு குடுக்கணும், கூடு குடுக்கற தன்மை, கூடு குடுக்கற தன்மை, குடுக்கற தன்மை தான். இவர் போனா ஒரு ஓட்டை வாங்கிட்டு வர வேண்டியதானே, வேணும்னா ஒரு ஓட்டை வாங்கிட்டு வர. இவர் ஓட்டை புள்ளி அவர்கிட்ட வச்சு வச்சுட்டு அந்த ஓட்டை இவரே எடுத்துக்கிட்டு, அவருக்கு தெரியாம இவர் எடுத்துக்கிட்டு. இப்ப அவருடைய தன்மை என்னாச்சு? இவருடைய தன்மைகளும் கொடுத்துக்கிட்டு இருந்தாருப்பா. இப்ப திருடர் ஆகிட்டாரு. கொடுத்துக்கிட்டு இருந்த திருநில கண்ட நாயனாரு இப்ப இந்த ஆளுகிட்ட திருடராக மாட்டிக்கிட்டாரு. நீ எடுத்துக்கிட்ட ஓட்டை, எடுத்துக்கிட்ட பத்திரமா வச்சிரு, அப்புறம் வந்து வாங்கிக்கிறேன். சரின்னு சொல்லி வாங்கி வச்சிருந்தாரு. வாங்கி வச்சவர் என்ன, வாங்கி பத்திரமா வச்சிருந்தாரு, இவரு வச்சிருந்தாரு. அவர் ஆயால இவருக்கு தெரியாம அவர் எடுத்துக்கிட்டாரு ஓட்டை. எடுத்துக்கிட்டு அவர் என்ன சொல்லிட்டாரு, நீ ஓட்டை திருடிக்கிட்ட அப்படின்னு சொல்லி அவரை திருடர் ஆக்கி அவரை குளத்துல வந்து மூலிகை சத்தியம் பண்ணி கொடுறான்னு சொல்லி சத்தியமும் பண்ணு வச்சு. அவருடைய தன்மை, குடைத்தன்மை, அவருடைய மற்ற இயல்புகளை எல்லாவற்றையும் தன்னுடைய இயல்புக்குள்ளே அடக்கி, தன்னுடைய இயல்புக்குள்ளே அடக்கி, அவருடைய தன்மையை தன்னுடைய தன்மைக்குள்ளே அடக்கி அவருக்கு நன்மை செய்யணும். அவரை நாயன்மாராக ஆக்கி உலகம் எல்லாம் அது தெரியும்படியா, உலகம் எல்லாம் இப்படிப்பட்டவை இவர் என்று தன்னுடைய அந்த 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 நாயனாருடைய பெருமையை உலக உலகத்துக்கு அறிவிப்பது. எவ்வொரு தன்மையும் தன்மை ஏற்படும். கொடுத்துக்கிட்டு திருடனாக்குறதுன்னா, கொடுத்துக்கிட்டு இருந்தாரு, அவரை திருடனாக ஆக்கிவிட்டாரு. இப்ப இவருடைய தன்மைக்குள்ள அவருடைய தன்மை அடங்கி போச்சு. அந்த வள்ளல் தன்மை இவருடைய தன்மைக்குள்ள அடங்கி போச்சு. அது எதுக்கு அடக்கிறாருன்னா, அவர்களுக்கு அருள் பண்றதுதான். அப்படி பண்ணலன்னா அவர் பெரிய புராணத்துல வரமாட்டார். பெரிய புராணத்துல வந்து உலகம் எல்லாம் தெரியும்படியா அவருடைய பெருமை விளங்காது. எவ்வொரு தன்மையும் தன்மை ஏற்படும். தானே ஆகிய தயாவரன், தானே ஆகிய தயாவரன், தானே ஆகிய தயாவரன் என்றால் ஆன்மா, ஆன்ம பக்தி உள்ள பக்குவம் உள்ள ஆன்மாக்களை தனக்குள்ளே ஒடுக்கிக்கிறோம். ஒடுக்கிக்கிட்டா இப்ப யாரு மிச்சமா இருக்கா? சிவன் தான் இருக்கிறான். சிவன் சிவனுக்குள்ள ஒடுங்கிறோம். சிவன் சிவனுக்குள்ள. இப்ப சந்திரன் சூரியனுக்குள்ள ஒடுங்குவது போல், சந்திரன் அம்மாவாசனைக்கு சந்திரன் எங்க இருக்கிற? சூரியனுடைய ஒளிக்குள்ளே எல்லா ஒளிகளும் அடங்குவது போல. சூரியனுடைய ஒளிக்குள்ளே ஒளி உடையதுதான், நட்சத்திரங்களும் ஒளி உடையதுதான், சந்திரனும் ஒளி உடையதுதான், அக்னியும் ஒளி உடையதுதான். பகல்ல எவ்வளவு அக்னி எரிஞ்சாலும் தெரியுமா? எல்லாம் எதுக்குள்ள அடங்கிருது? சூரிய ஒளிக்குள்ள அடங்கி, பேர் ஒளிக்குள்ளே இந்த ஒளிகள் எல்லாம் அடங்கி. அது போல எல்லா ஒளிகளை ஆன்ம வர்க்கங்களாய் இருக்க ஆன்மாக்களாகிய பக்தி பண்ணுகின்ற அந்த விஞ்ஞானிகளையும் தனக்குள்ளே ஒடுக்கிக் கொண்டு தானே விளங்குதல், தானே விளங்குதல். அது எப்படின்னு கேட்டா, இப்ப நமக்கு கடவுள் எப்படி இருக்கிறாருன்னா, நமக்கு உள்ளே கடவுள் இருக்கிறார், நமக்குள்ளே கடவுள் இருக்கிறார். இப்ப நம்ம தான் இடம் கொடுத்துக்கிட்டு இருக்கோம் கடவுளுக்கு. உயிருக்குள்ளே கடவுள், உயிருக்குள்ளே கடவுள். சீவன் வந்து சீவனுக்குள்ளே சிவன் இருக்குதுப்பா. முத்தி பெற்றுட்டா ஞானம் வந்து மோட்சத்தை முத்தியை பெற்று விட்டா சிவனுக்குள்ள சீவன் இருக்கும். இப்ப சீவனுக்குள்ள சிவன் இருக்குது ஒளிஞ்சுக்கிட்டு. அப்ப முத்தி காலத்துல சிவனுக்குள்ள சீவன் இருக்கும். நமக்குள்ளே கடவுள் இருக்கும் போது சிறுமையுடையவர்களாக இருக்கிறோம், சிவனுக்குள்ள நாம இருக்கும் போது பெருமையுடையவர்களாக. அதனாலே கடவுள் வந்து பக்குவம் உள்ள ஆன்மாக்குள்ள தரக்குள்ளே அடக்கி கொள்ளும். தானே ஆகிய தயாபரன், தயாபரன்னா அளவில்லாத கருணையுடைய தயைன்னு சொல்றது. தயவு, தயவுன்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? தயவு, தயை என்று. தானே ஆகிய தயாவரன் எம்மிரை, எமக்கு தலைவன் எம்மிரை. சந்திர தீபத்தை சாத்திரனாகி, சந்திர தீபம் என்பது ஒரு வகையான தீவு. அது அது எந்த இடம்னு இதுவரையிலும் ஆசிரியர்கள் யாரும் எழுதலை. சந்திர தீபத்துல சாத்திரனாகி, சாத்திரன்னா ஞான சாத்திரங்களை போதிக்கின்ற ஆச்சாரியனாக இருந்து அந்தர தெளிந்து வந்து அழக மறுபாடையோடு அந்தரம் என்கின்ற ஞான ஆகாசத்திலிருந்து கீழே இறங்கி வந்து அழகு பொருந்திய திருப்பாறை என்கின்ற ஒரு தலத்திலே வச்சிருந்தது. பாலைன்னு ஒரு திருப்பாறைன்னு ஒரு தலமே இருக்கு. சுந்தரத்தன்மையோடு துதைந்திருந்தருடையும் அப்படி திருப்பாறை என்கின்ற தலத்திலே வந்து அழகு பொருந்திய தன்மையோடு எழுந்தருடி இருந்தோம். மந்திர மாமலை மகேந்திர விற்பன், மந்திர மாமலை மகேந்திர விற்பன் கையால மகேந்திர மலைன்னு இருக்குது. மகேந்திர மலைன்னு இருக்குது, அது மந்திர மாமலைன்னு பேரு. மந்திர மாமலைன்னா அங்க வந்து ஞானிகள் எல்லாம் நிறைய இருக்கு, தேவர்களும் ஞானிகளும். புதிய மலைக்கு பக்கத்துல இருக்கின்ற ஒரு மலைக்கு மகேந்திர மலை, புதிய மலைக்கு பக்கத்துல இருக்கிற மலைக்கு மகேந்திர மலைன்னு. அந்த மலையை மண்ணு மாமலை மகேந்திர மதுரை சொன்ன ஆகமும் தோற்றுவித்தருளியும் முதல்ல கூட சொல்றார். அதனால அந்த மலையில இருக்கின்றவராய கடவுள் என்று சொல்லி மகேந்திர வெப்பன் அந்த வழியில் பெருமை முடிவில்லாத பெருமையுடையவனாகிய அருளுடை அண்ணன். அருளுடை அண்ணன், அண்ணல் என்றால் உயர்ந்தோன், அருளுடை அண்ணல் என்றால் அவனுக்கு இயல்பே அருள், இயல்பே அருள். அவரு சுபாவமே கோபமானவர், எப்ப பார்த்தாலும் கோபத்திலே இருப்பார். அவர் சுபாவம் அப்படி சொல்றாங்களே சில பேர்த்த, எப்ப பார்த்தாலும் அவர் சுபாவம் கோபிச்சுக்கிட்டே இருப்பார். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு சுபாவம் இருக்குது, சுவாபம்னு சொல்றது அது ஒரு பாவம் தான். கையால சுவாபம்னா இயல்பான குணங்கள், இயல்பான அவர் படமடப்படன்னு பேசுவாருங்க. அப்படின்னா என்ன அர்த்தம், அவர் சுபாவங்க. இப்ப இந்த கடவுளுக்கு என்ன சுபாவம் என்று கேட்டால் அருள். அருள் என்றால் உயிர்கள் எல்லாம் நன்றாக இருக்கணும், உயிர்கள் உயரவனும், உயிர்களுக்கு நன்மை செய்யணும், உயிர்கள் வாழவனும் என்கின்ற அந்த அருள், அது அருளுடைய சுபாவம், அதனுடைய அவனுடைய சுபாவம். அருளுடைய அண்ணல் எந்தவை ஆண்ட பரிசது பகரி, என்னை ஆண்ட பரிசன், அது ஆண்ட பரிசன், என்னை அவன் ஆண்டு கொண்ட தன்மையை சொல்ல போனார். ஆற்றலது உடை அழக மருதுரு நேற்று கோடி விருந்து காட்டி. இது வந்து திருத்தசாங்கம்னு பேரு. இது திருத்தசாங்கம்னு, தசாங்கம்னா பத்து உறுப்புகளை சொல்லுவது, அரசனுக்கு பத்து உறுப்புகள். அதே போல இந்த பேரரசனாகிய சிவனுக்கு பத்து வகையான, அதுல முதல்ல கொடியை சொல்றார். குடி, குடி வாகனம், ஊரு, பேரு, மலை, ஆறு, மாலை, குதிரை, இவைகளெல்லாம் இதெல்லாம் அரசனுக்குரிய அடையாளங்கள். அந்த அடையாளங்கள்லாம் சிவனுக்கு உண்டு. அதை எப்படி சொல்றாருன்னா, ஆற்றல் அது உடைய அழகமர் திருவுரு, ஆற்றல் அது உடைய அழகமர் திருவுரு, அளவில்லாத ஆற்றல் குருந்திய திருமேனியை உடையவன். ஆற்றல் என்ன, வலிமை, வலிமை முழுவதும் சிவனுடைய, வலிமை முழுவதும் சிவனுடைய. இப்ப நமக்கு வலிமையை வச்சிருக்கிறான, அப்புறம் என்ன பண்றேன், வலிமை இல்லாமையும் பண்றேன், ரொம்ப கெட்டிக்காரனா இருக்கான்ல, அப்புறம் ஒரு காலத்துல என்ன தொடர்ந்து முடியலங்கிற. எனக்கு தெரிஞ்ச ஒரு ஆளு என்ன வேகமா பேசுவான், என்ன கெட்டிக்காரத்தனமா பேசுவான் தெரியுமா, இப்ப என்ன பண்றா எந்திரிக்க முடியலங்கிற. அது என்ன காரணம், வைக்கிறவன வலிமைய வைக்கிறவன வந்த, எடுக்கிறவன வந்த. அது அப்புறம் சொன்னார், அடு வித்தால் அறுவர் வர அடாத ஆறு, அடக்கு வித்தால் அறுவர் வர அங்காதாரு. அவருடைய வலிமை எப்படி என்றால் எக்காலமா அப்படியே. சிவனுடைய ஆற்றல் எப்படிப்பட்டது என்றால் அப்படியே குறைவில்லாமல், ஆற்றல் குறைவில்லை. உயிர்களுக்கு இருக்கின்ற ஆற்றல் குறைவது இல்லாமல் போகும். ஆகையினால ஆற்றல் அது உடை அழகமர்ந்து, ஆற்றல் உடைய அழகு உருந்திய திருவுருவத்தை உடையவனாகிய சுவாமி நேற்று கோடி விருந்து காட்டியாலே அவன் திருநேற்ற நெற்றியிலே நிறைய அணிந்திருந்தான், தோளிலே அணிந்திருந்தான், மார்பிலே அணிந்திருந்தான், இப்படித்தான் அணிகிறான். இவைகளெல்லாம் பார்த்தா குடி போல விளங்கி, நெற்றியை பாரு குடி போல, புரியுதா, குடிதான் உங்களுக்கு தெரியவே விஷம குடி இருக்குல்லவா, அந்த மாதிரி நேற்று கோடி. இது நேற்று குடி, கொடி என்பது கோடி என்று நீண்டு வந்தது, நேற்று கோடின்னு விருந்து காட்டி திருநேற்றை பூசி இருந்தது, கொடி போல விளங்கி, குடி போல விளங்கி, நேற்று கோடின்னு விருந்து காட்டி ஊனந்தன்னே உருங்குடனருக்கு ஆனந்தமே ஆறாருடையம். அதற்கு மேல ஆறு எப்படிப்பட்டது என்றால் ஆனந்தமே அவருடைய ஆறு, ஆனந்தமே அவருடைய ஆறு, அது ஊனந்தன்னே உருங்குடன் அறுக்கும். அந்த ஆனந்தம் எப்படிப்பட்டது என்று கேட்டால் பேரானந்தம் என்று சொல்வது, பேரானந்தம் என்று சொல்வது. ஆனந்தம் என்றால் அதற்கு நேர என்ன சொல்றது, ஆனந்தம் வடமொழி இன்பம், ஆனந்தத்துக்கு நேர தமிழ்ல இன்பம். அந்த ஆனந்தம் எப்படிப்பட்டது என்று கேட்டால் உயிர்களுக்கு இருக்கின்ற ஊனத்தை நீக்கும், உயிர்களுக்கு இருக்கின்ற ஊனம் என்கின்ற துன்பத்தை நீக்கும், துன்பத்தை நீக்கி இன்பத்தை தருவது ஆனந்தம். ஆனந்தமே ஆறாறு ஊனந்தன்னே உருங்குடன் முழுவதும் உயிர்களுக்குண்டான துன்பத்தை முழுவதும் நீக்குகின்ற, அறுக்கும் என்றால் நீக்குகின்ற ஆனந்தத்தையே அவன் ஆறாக உடையவன். ஆனந்தம் ஆறு போல இருக்குதா, ஆனந்தம் ஆறு காவிரி ஆறு போல இருக்குது, விளங்குதா. அப்படி என்றால் ஆனந்தம் வந்து இடையறாது வந்து கொண்டே இருப்பதாயும் நிலைபெற்றதாயும் அளவில்லாததாயும் இருப்பது ஆனந்தமே ஆறா அருளியும். செய்யாய் பஞ்சரையர் செல்வீனன் சிந்தசேர் ஐயன் பெருந்துறையான் ஆறுரையாய், தசாங்கத்தர தையராய் வான்வந்த சிந்தை மலங்கெழுவ வந்திடிய ஆனந்தம் காருடையான் ஆறு என்று திரு தசாங்கத்தில் இதுக்கு விளக்கமும் சொல்றார். ஆகவே இப்படி அவனுடைய ஆறு என்பது ஆனந்தமாக இருக்கும்.